உன் ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்ற தேவனோட வசனம் சொல்கிறது. அநேக மக்கள் இந்த தேவ வசனத்தின் அர்த்தத்தை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தை தேடி ஓடுறது குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை. இயேசு சொல்கிறார், உன் ஆத்மா வாழ்வப்ப நீங்களும் வாழ்வீங்க, நீங்களும் எல்லா காரியத்திலும் சுகமாயிருப்பீங்க, நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க, அதே நேரத்தில் உங்கள் உடல்லையும் சுகம் இருக்கும். ஆகியவையா உங்கள் ஆத்மா வாழ்வதற்கு நீங்கள் சில காரியம் செய்ய வேண்டும். முதன்முதலாக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நீ இயேசு கிறிஸ்துவை நம்பாவிட்டால் நீங்கள் உங்கள் ஆத்மா வளரப்போவதல்ல. அவருடைய வசனம் எல்லாவற்றையும் வாழ்ந்து என்று சொல்கிற வசனம் பணத்து குறித்து ஓடுறதல்ல. இது வந்து சீக்கிரமாக எப்படி பணக்காரன் ஆகிறது, எப்படி போய் ஒரு பிஸ்னஸில் பூந்து அந்த மாதிரி சீக்கிரம் பணக்காரன் ஆகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லலை. இல்லை, உலகம் என்ன நம்புதுன்னா பணம் இருந்தால் எல்லாம் இருக்குது, பணம் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அப்போ பணத்தை குறித்து ஓட சொல்கின்றது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லலை இங்க. இதை குறித்து தேவனோட வசனம் சொல்லலை. செழிப்பு வாழ்க்கையில செழிப்பா இருக்கின்றது பணம் மட்டுமல்ல, செழிப்புன்றது ஒரு நல்ல குடும்பம் இருக்கின்றது, உங்களுக்கு சமாதானம் இருக்கின்றது, உங்களுக்கு தேவைக்கு மேலான பணம் இருக்கின்றது. ஆண்டவர் ஏன் நமக்கு பணத்தை கொடுக்கின்றார், ஏன் செழிப்பை கொடுக்கின்றார், அவருடைய வேலையை செய்யறதுக்கு தான் நம்மளை ஆசீர்வதிக்கின்றார். அப்படியே இயேசு கிறிஸ்து உங்களை செழிப்படை செய்யவிட்டால் இந்த பூமியில வாழ்றதுக்கான தேவைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனில் அவர் சொல்றார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மலைகளை கொடுக்கின்றார், சூரிய வெளிச்சங்கள் கொடுக்கின்றார். அதனால உங்களை வாழ வைப்பார். பணம் மட்டுமே அநேகத்தை ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா அவருடைய சித்தத்தை செய்யறதுக்காக நம்மளை ஆசீர்வதிக்கின்றார். அவர் நமக்கு நித்திய அழைப்பை வைத்திருக்கார். அந்த நித்திய அழைப்பு என்ன, அவரோடு சேர்ந்து ராஜ்யபாரம் செய்யறது தான், அவரோடு சேர்ந்து இந்த பூமியை ராஜ்யம் செய்யறது தான். அவர் நம்ம வந்து சேர்ந்து கூடிய ராஜ்யபாரம் செய்யறார். கூப்பிடுறாரு, எங்கிடத்தில் வா, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இலைப்பாறுதலை கொடுக்கின்றேன். அவர் சொல்கிறார், போய் இந்த தேவ சுயசேதியை போய் சொல்லு, யார் யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு பின்னால இந்த அடையாளங்கள் வரும். அந்த அடையாளங்கள் என்ன, அவர் சொல்கின்றார், என் நாமத்திலே நீங்க பிசாசுகளை துரத்துவீர்கள். ஏன் நம்ம பிசாசுகளை துரத்த வேண்டும், ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கப்ப இதை பின்தொடரும் அடையாளங்கள் முதல்ல அவங்க பிசாசுகளை விரட்டுவார்கள். அதை அவர் செய்ய சொன்னார். ஏன் பிசாசை துரத்த வேண்டும், ஏன் பிசாசை துரத்த வேண்டும், ஏன்னா அவர் செய்ய சொன்னார். நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், இதை பத்தி கேள்வி கேட்க தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து செய்ய சொன்னால் அதை செய்ய வேண்டியதுதான். அவருக்கு தெரிந்த காரியங்கள் பெரியது, நமக்கு தெரிந்தது சிறிய காரியம் தான். அதனால இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், இந்த பிசாசுகளை துரத்துன்னு சொல்லப்ப அதை நம்ம துரத்த வேண்டும். ஏன் என்று கேள்வி கேட்கறது நம்மளோட வேலை அல்ல. நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ள தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட தேவனுடைய சிந்தை அது பெரியது. நம்ம ஒரு சிறு மூளையை வச்சுக்கிட்டு அவர் எல்லாத்தையும் படைத்து தேவனை கேள்வி கேட்க முடியுமா? அதனால நம்ம எந்த காலத்திலையும் அவரை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்தால் போதும், அவர் நம்மை நமக்காக செய்வார். நீங்க கேட்கறதுல தப்பு இல்லை. ஆண்டவர் இயேசுவரத்தினை கேட்கலாம், ஆண்டவர் ஏன் இப்படி நடக்குது, ஏன் கேட்கலாம். அப்படி அவரு உங்களுக்கு வெளிப்படுத்தி தீர்மானம் செஞ்சா அவரு தீர்மானம் பண்ணுவார், அவரு செய்வாரு, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்படி அவரு சொல்லாவிட்டா அதையே புடிச்சுக்கிட்டு, இது ஏன் ஆண்டவரு, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இப்படின்னு போட்டு மாட்டிக்கிட்டு அதையே திரும்ப கேள்வி கேட்காதீங்க. அவரு வெளிப்படுத்த விருப்பமா இருந்தா அவர் நன்மையான காரியத்தை அவர் நம்ம செய்யறதுனால் அவர் நமக்கு தேவைனா அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அது இல்லா விட்டால் நம்ம விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு போக வேண்டியதுதான். ஆனா இப்ப என்ன யோசிக்கணும், இப்ப அவர் சொல்றாரு, பிசாசுகளை துரத்து, அது கட்டளை கொடுத்துறா, நீ தேவனை விசுவாசித்தால் இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டியதா இருக்கிறது. இது கேள்வி கேட்க தேவையில்லை. சோ இந்த காரியத்தை கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து சொன்னார், பிசாசுகளை துரத்துங்க. ஏன் அவர் சொன்னார், அவர் சொல்றார், தேவனோட வசனத்தை சொல்றார், பிசாசு எதுக்கு வரானா, உன்னை திருடவும் கொல்லவும் அழிக்கணும் என்று, வேற ஒன்றத்துக்கும் வரதில்லைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. சாத்தானும் அவனோட கேங், அவனோடு சேர்ந்து இருக்க பிசாசுகள் இதுங்கெல்லாம் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை அழிக்க வருதுங்க, திருட கொள்ள அழிக்க வருதுங்க. அதனால ஆண்டவர் இயேசு சொல்றார், இதை நீ செய். அவர் சொல்ற, நீ என்னை விசுவாசித்தால் இதை நீ செய் அப்படின்ற. என்ன செய்ய சொல்றார்? பிசாசை துரத்துன்ற. அப்படி நீங்க பிசாசை துரத்தாவிட்டால், ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அவன் திருட வரான்ட்டு. இங்க எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? இங்க எப்படி நீங்க என்னைய செழிப்பாக்க முடியும்? ஏன்னா அவன் திருடி கொண்டு இருக்கிறானே. நீங்க பிசாசு துரத்தாவிட்டா அவன் திருடுவான், அவன் திருடி கொண்டே இருப்பான். நீங்க எப்படி செழிப்படைய முடியும்? எப்படி ஒருத்தன் எப்போது உங்களை திருடப்ப நீங்க முன்னேற முடியுமா? நீங்க எவ்வளவுதான் சேர்த்தாலையும் அவன் திருடி கொண்டு இருக்கிறான். நீங்க எப்படி அடுத்த பகுதி எப்படி போவோம், எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? ஏன்னா அவன் திருடி கொண்டு இருக்கிறான், அவன் திருடுறான். அதனாலதான் முத செழிப்படையத்துக்கு மொத காரியம் நீங்க வந்து பிசாசில் துரத்த விட்டோம். அதனால நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா, ஜபங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நம்ம செய்திருக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க எங்க இருந்தாலும் இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்யப்ப மொத அந்த பிசாசு உங்களை விட்டு போகின்றது. இப்ப திருடுறத அந்த பிசாசு திருட முடியாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அடுத்தது ஜீசஸ் இயேசு கிறிஸ்து சொல்கின்றாரு, முத கட்டளை என்ன? அவர் சொல்கின்றார், உன் தேவனானே கர்த்தர் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு வலிமையோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். ஆனா அநேக பேரு நம்மளால் அன்பு கூற முடியவில்லையே. ஏன்னா நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய இருதயம் நிறைய பேர் நினைச்சுக்க நம்ம இருதயம் ரொம்ப நல்லது. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லி நம்மளுடைய இருதயம் மகா கேடு உள்ளதும் திருக்க உள்ளதுன்னு சொல்லி எழுகிட்டு இருக்கே. நம்மளுடைய சிந்தை, உலக சிந்தை தேவனுக்கு பகஞ்சாலியா இருக்கின்றதுதான். இந்த இருதயமும் சிந்தையும் தேவனுக்கு எதிர்ப்பாக இருக்கிற இந்த ரெண்டையும் நம்ம வச்சுட்டு எப்படி நம்ம தேவனை அன்பு கூற முடியும்? நம்ம எப்படி பிறரை அன்பு கூற முடியும்? நம்ம அன்பு கூற கஷ்டம். நமக்கு நம்ம முயற்சி எடுத்த போதிலும் நம்மளோட சொந்த பலத்துல அன்பு கூற கஷ்டம். அதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உன் சிந்தையே புதுப்பதி அப்படின்றார், புதுமையாக்குன்றார். எப்படி? தேவனுடைய வாரத்தையால் அந்த சிந்தையை கழுவு அப்படின்ட்டு சொல்கின்றார். நம்ம இப்ப பார்த்தோன்னா அநேக அத்தாட்சிகள் இருக்கிறது. நம்ம தண்ணி, நம்ம உடல்ல இருக்கிற தண்ணி, நம்ம உடல்ல வந்து 70% வந்து உடல்ல வந்து தண்ணி இருக்கின்றது. இந்த தண்ணி என்ன செய்கின்றதுன்னா, ஒரு மனிதன் அவன் அன்பை குறித்து கொண்டான, அந்த தண்ணியில இருக்கிற அந்த தண்ணியில இருக்கிற கிறிஸ்தல், அதாவது அந்த தண்ணி உள்ளுக்கு இருக்கிற அந்த வடிவம் மாறுகின்றது. அப்படி அதை அன்பை குறித்து சொன்னா அது அழகா மாறுகின்றது. அது வெறுப்பு கசப்பு என்று சொல்லி அந்த தண்ணியோட வடிவை பார்க்கப்ப அது உடைந்து கருநரமா அசிங்கமாக இருக்கின்றது. அப்ப அன்பு சொல்லப்ப இல்ல இரக்கத்தை குறித்தும் இதை குறித்து பேசப்ப அதோட வடிவம் அழகா இருக்கின்றது. ஜீசஸ் இயேசு கிறிஸ்து சொல்கின்றாரு, நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவனை பூர்ணமா கொடுக்க வந்தேன்னு சொல்றாரு. ஏன் நமக்கு ஜீவனை பூர்ணமா கொடுக்கணும்? ஏன்னா அவர் நம்ம மேல் அன்பு கூறுகின்றார். அத தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவர் அன்பா இருக்கிறார், அவர் நம்மளே அன்பா இருக்க சொல்கின்றார். முதல் சொல்கின்றார், உன் தெய்வமாய கர்த்தர் முழு உள்ளத்தோடும் முழு அன்பாலும் முழு பலத்தோடும் முழு வலிமையோடும் நீ அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது சொல்கின்றாரு, அதாவது கிறிஸ்து உங்களுக்காக சொல்கின்றார், சகோதர சகோதரிக்கு சொல்கின்றார், ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கின்றார். புதிய கட்டளை கொடுக்கிற ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கின்றாரு. என்ன சொல்கின்றாரா, ஒரு சகோதர சகோதரர் எப்படி இயேசு கிறிஸ்து நம்ம நேசித்தார், அவர் தன் உயிரை நமக்காக கொடுத்தார். அதே போல தன் உயிரை கொடுக்கறதுக்கு ஒரு சகோதர சகோதரர் தயங்கக்கூடாது, அப்படியாக நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரெண்டாவது கட்டளை கொடுத்தார். மூன்றாவது கட்டளை கொடுக்கின்றார், உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி. நாலாவது கட்டளை சொல்கின்றார், அப்படி நீ தேவனோட பிள்ளையாக இருக்க வேண்டுமென்றால் உன் விரோதியும் நீ நேசி என்று இந்த கட்டளைகள் கொடுக்கின்றார். இந்த கடைசி கட்டளையை பார்த்தா, உன் விரோதியும் நேசி அப்படின்னு சொன்னா அநேக பேருக்கு இது ஒரு மடத்தனமான ஒரு கட்டளை மாதிரி தெரியும். உலகத்தில் வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளோட இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி நம்ம சுபாவம், விழுந்து போன சுபாவம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன இது இப்படி இருக்குது, எப்படி என்னுடைய விரோதி நான் நேசிக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துதான் இல்லாம இவன் சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கணும் நம்ம மன்னிக்க முடியாது. அவங்க சில சொன்ன வார்த்தைகளை நம்மளால மறக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம அவங்கள மன்னிக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கின்றார், நீ விசுவாசித்த இந்த அடையாளங்கள் உன் பின்னால் வரும். அதாவது முத நீ விசுவாசிக்கப்ப பிசாசுகளை துரத்துவாய். முத பிசாசுகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் துரத்த வேண்டும். அதனால தான் நம்மளோட வெப்சைட்ல முத தொடங்கப்படுறது வந்து பிசாசுகளை விரட்டுற ஜபங்கள். இந்த பிசாசுகள் துரத்துறது வெளியில் உள்ள பிசாசுகள் அல்ல, நம்ம உள்ளுக்கே இருக்கிற பிசாசுகளை நம்ம துரத்தப்ப, இந்த ஜபங்களை பின்படுத்தி அதை சொல்றது நம்மளை சொல்லி அதை துரத்தப்ப அநேக வாழ்க்கை மாறி இருக்கிறது. சமாதானம், சந்தோஷம், சமாதானம் அவங்களுக்கு வந்தப்ப அடுத்தது இப்ப அவங்க அன்பு கூற வேண்டும். அப்படியே மன்னிக்க முடியாம தன்மை இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னியாமின் ஆவியை விரட்டி நம்ம மன்னிக்க முடியும். நீங்க இதெல்லாம் நீங்க செய்யப்ப தேவனுடைய ஆவி உங்களுடைய இருதயத்துள்ள கூறும், உங்க சிந்தையை புதுப்பதிக்கப்படும், உங்க இருதயம் மாத்தப்படும். அடுத்தது மூன்றாவது காரியம் என்னன்னா, இப்போது பரிசுத்த ஆவியானவரை உங்களை மாற செய்ய சொல்ல கேட்க போறீங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்டு அவர் நம்மளை எந்த சித்தத்தின்படி மாறி நடக்க வைக்க முடியுமோ அவர்கிட்ட கேட்கறது. இப்படியாப்பட்ட ஜபங்கள், இந்த ஜபங்கள் சில உதாரணங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னைய இப்படியாக மாத்துங்க, என்னை இப்படியாக செய்ய வைங்க, இப்படியான் பரிசுத்தாவிட்ட கேட்கும் ஜபங்கள். இந்த ஜபங்களை நீங்க தொடர்ந்து செய்யப்ப இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், யார் இடத்து வராங்களோ நான் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. அவரே உங்களை மாத்துவார். இப்ப அவரே நம்மளை மாத்துறார். நீங்க அவரிடத்துல போய் இந்த ஜபங்களை சொல்லிக்கிட்டு அவரிடத்துல போவப்ப அவர் உங்களை மாத்தின்றார். அப்படியே உங்கள்ட்ட விசுவாசம் இல்லாட்டியும் கூட அவர் சொன்னார், நீ உண்மை இல்லாதிருந்தாலும் கூட நான் உண்மை உள்ளவனா இருக்கின்றார். அவர் தன்னைத்தானே மறுதளிக்க மாட்டேன்னு சொல்றார். சில நேரத்தில் இது ஏன் எப்படி நடக்குன்னா, என்னதவோ வழிகளை நீங்க கையாண்டு இருப்பீங்க, என்னென்னவோ வழிகளை இயேசு கேட்டிருப்பீங்க, ஆனா ஒரு பதிலும் இல்லை. ஆனா இந்த ஜபங்களை உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டி நம்பிக்கை இல்லாட்டியும் கூட நீங்க இதை செய்து கொண்டு இருக்கப்ப இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால அவர் உங்களை இந்த ஜபத்தை கேட்டு அவர் உங்களை வழி நடத்தி செல்வார். ஏன்னா அவர் தன்னைத்தானே மறுதளிக்க முடியாது. இந்த ஜபங்களை நீங்க செய்யப்ப விசுவாசம் வரும். விசுவாசம் வந்து உங்களுடைய இருதயத்துல பூரும். அந்த இருதயத்துல அந்த விசுவாசம் பூரப்ப நீங்க இப்போது விசுவாசத்துல எழுந்து இந்த ஜபங்களை தேவனுடைய வல்லமையில நீங்க தொடர்ந்து சொல்லப்ப காரியங்கள் நடக்கும். இது எல்லாம் அவர் நமக்கு செய்கின்ற, நம்ம செய்யல, நம்ம ஜபத்தை தான் செய்யறோம். வாயில அறிக்கைடுறோம், நம்ம விசுவாசலான இத வாயில நம்ம அறிக்கிண்டு கொண்டு இருக்கப்ப அவரு நம்மளை மாத்துகின்றார். இந்த ஜபங்களை மத்தியில சில ஜபங்கள் நம்மளை பிறட பேய் சுவிசேஷத்தை சொல்ல வைக்கும் ஜபங்களும் இருக்கின்றது. ஏன்னா பிறருக்கும் தேவனோட சத்தியம் தெரிய வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து செழிப்படைய வைக்க மாட்டார் அப்படி நம்ம போய் அவர் சொன்ன வேலையை செய்யாவிட்டார். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்து வந்தோன்னு நம்ம செழிப்பாயிரும், நம்ம வந்து பெரிய பணக்கான ஆயிரும். இது நடக்க போறது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில நடக்கப்ப அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம செய்யப்ப சில நேரத்துல யாராவது சில பேர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவளை பெரிய பணக்காரன் ஆக்க முடியும். ஏன்னா இந்த பணக்காரன் பிறருக்கு தனக்காக வச்சுக்காமப்படி பிறருக்கு கொடுக்கற ஒரு மனசு உள்ளவனா இருப்பான். அப்ப யாரு, சில பேரு ஆண்டவர்கிட்ட ஒரு தகுதிப்பட்ட பணக்காரன், தகுதிப்பட்ட அவன் வந்து பணம் அவன் வந்து அவனை பிடிக்கல, அந்த பணம் அவன் இருக்கப்ப அந்த பணம் அவனோடு இல்லைதுன்னு அவனுக்கு தெரிஞ்சது பிறருக்கு கொடுக்க ஒரு மனசுல உன ஆண்டவர் செய்வார், செஞ்சு இருக்கிறார். அப்படி ஒருத்த வந்து தன்னை கொடுத்து நானே பெரிய காடி வாங்கணும், வீடு வாங்கணும் இப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன், ஆண்டவர் ஏன் கொடுக்கணும், கொடுத்தா நீங்கள வேற தப்பான வழிக்கு போயிருவீங்க. அப்ப ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறான்னா பிறருக்கு கொடுக்கும் பிறர் மேல் அருசுனியார்கள் இரக்கமான அவனுக்கு கொடுக்கின்ற. ஆனால் நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க தேவன் இயேசு கிறிஸ்துவ மேல உங்களோட முழு இருதயத்தையும் முழு நம்பிக்கையும் முழு விசுவாசத்தை நீங்க வைக்க வேண்டும். எப்படி? இந்த ஜபங்களை சொல்லுங்க, அவரு தானே நம்மளை மாத்தி செய்ய வைப்பார். அநேக பேருக்கு தெரியாது, நம்ம வந்து மூணு பாகமா பிரிக்கப்பட்டிருக்கோம். அதாவது நமக்கு ஆவி, ஆத்மா, நமக்கு சரீரம் இருக்கிறது. இது மூணாக பிரிக்கப்பட்டிருக்குது. நம்ம கிறிஸ்துவுக்கு வரப்ப சில நேரத்தில் நம்ம கத்திற்குள் புதிய சிருஷ்டி. அந்த புதிய சிருஷ்டி என்ன? அந்த புதிய சிருஷ்டி நம்மளோட ஆவி, மரித்து போன பாவத்துல மரித்து போன நம்மளோட ஆவி இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப்ப அவர் ரத்தத்தால் நம் பாவம் கழுவப்பட்டு நம்ம புதிய சிருஷ்டியில் நம்ம ஆவில இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தை, அதாவது ஆத்மா, இது ரெண்டும் இன்னும் புது பதிக்கப்படவில்லை. அது இன்னும் பழைய நிலைமையில தான் இருக்கின்றது. அதனால தான் இந்த ஜபங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம சொல்லப்ப அவரு நம்மளை மாத்துகின்றார். ஆனா அவர் மாத்துறதுக்கு முன்ன இந்த பிசாசை ஆண்டவர் நம்மளை துரத்த சொல்றார். ஏன்னா இந்த பிசாசு என்ன செய்கிறதா, சோதித்து நம்மளை வந்து பாவத்தூளுக்கு விழுக இருக்கின்றது. அதனால இதை நம்ம துரத்தாவிட்டால் நம்ம வாழ்க்கையில நம்ம செழிப்படைய முடியாது. தேவனோட நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை, அவர் கொடுத்த நமக்கு கொடுக்கிற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொண்டால் பிசாசு திருடிடுவான். அதனால பிசாசை நம்ம துரத்த வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், முத முத தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் தேடு, பின்பு இதெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் நீதி, சமாதானம், சந்தோஷம், இதை தேட சொல்றாரு. ஆனா இந்த பிசாசனவன் இது உள்ளுக்கு நீங்க இருக்காதபடி அவன் எல்லாம் செய்வான். அதனால முத பிசாசை நீங்க துரத்த வேண்டும்.